السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلوات ربي وسلامه عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري، واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني، اللهم علمني من القرآن ما جهلت وذكرني منه ما نسيت، وارزقني فهمه وتفهيمه يا رب العالمين. كنيتك يا سهود الغليل، الله تعالى நம் அனைவருக்கும் இம்மை மறுமையின் நன்மைகளை அவருடைய அன்பை அருளை பொருத்தத்தை மேலும் அவர் விரும்புகின்ற எல்லா நன்மைகளையும் தந்தருவாராக. அவர் விரும்பாத எல்லா தீமைகளை விட்டும் நமது நஃப்ஸின் கெடுதிகளை விட்டும் ஏனைய இம்மை மறுமையின் நஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அருவாராக. இன்று நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால், நிரந்தர வாழ்க்கைக்கு முடிவுறாத நன்மைகள், நிரந்தர வாழ்க்கைக்கு முடிவுறாத நன்மைகள். அதாவது இந்த உலக வாழ்க்கையில் எதில் நாம் வாழ்கிறோமோ இதை நிரந்தர வாழ்க்கை என்று நாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏனென்றால் எத்தனையோ பலரை இந்த மண் விழுங்கி இருக்கிறது, சாப்பிட்டு அது செரித்தாகிவிட்டது. கொஞ்சம் கண்ணை மூடிக்கொண்டு ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கட்டும், நினைத்து பார்க்கட்டும். இங்கு சிலருக்கு பெற்றோர் இறந்திருக்கலாம், சிலருக்கு உயிரோடும் இருக்கலாம், சிலருக்கு பெற்றோரின் பெற்றோர் அல்லது பலருக்கு பெற்றோரின் பெற்றோர் இறந்திருப்பார்கள், சிலருக்கு உயிரோடு இருப்பார்கள். ஆக எப்படியோ அவர்களுடைய பெற்றோர், அதாவது முப்பாட்டு, முப்பாட்டி முப்பாட்டு, கொஞ்சம் கண்ணை மூடிக்கொண்டு நினைத்து பாருங்கள், நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருந்தது போன்றுதானே அவர்களும் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். அவர்கள் இந்த பூமிக்குள் சென்று எத்தனை ஆண்டுகள் ஓடிவிட்டன, இப்போது நாம் பிறந்து நாமும் வளர்ந்து அடுத்து நாமும் கபரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமது ஓட்டம் எதை நோக்கி? கபரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். புதைக்குழி மண்குழியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். சரி, நேற்று இரவு தூங்கினோம், காலையில் பலர் எழுந்திருக்கவில்லை, படுத்த படுக்கையிலிருந்து பலர் எழுந்திருக்கவில்லை. நாம் எழுந்திருக்கிறோம், நாம் எழுந்திருத்திருக்கிறோம். இன்று இரவு நாம் தூங்கப் போகிறோம், நாளை நாம் விழிப்போம் என்ற கேள்வியோடு, என்ற உறுதிமானத்தோடு நாம் படுக்கைக்கு செல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? நாளையும் நான் கண்டிப்பாக உயிர் வாழ்வேன் என்ற உறுதியோடு நாம் படுக்கைக்கு செல்ல முடியுமா? என்ன டாக்டர் அகமது, அப்படி ஏதாவது மருந்து டேப்லெட் இருக்கா, இதை சாப்பிட்டா நாளைக்கு கண்டிப்பா இவர் உயிரோடு எழுந்திருச்சிருப்பார் சொல்லிட்டு ஒரு டாக்டர் சீரியஸா இருந்த ஒரு பேஷண்ட ஆபரேஷன் பண்ணிட்டு ஆபரேஷன் சக்சஸ் அல்ஹம்துலில்லா அப்படின்னு வந்து டேபிள்ல உட்கார்ந்த உட்கார்ந்துட்டு நர்ஸ் கிட்ட சொன்னாரு, ஒரு சூடா காபி கொண்டு வாமான்னு. நர்ஸ் கொண்டு வந்து காஃபியை வைக்கிது, டாக்டர் பார்த்தா டேபிள் மேல அப்படி கையை வச்சு நெத்திய இப்படி கையை வச்சு தூங்குவாங்க இல்ல, அந்த மாதிரி இருக்கிறாரு. சரி டாக்டர் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்த அவசரத்தினால இருக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு டாக்டர் சார் காஃபி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் அம்மா போயிட்டாங்க. சரி குடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா வச்ச காஃபி அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டாக்டர்க்க எந்த விதமான அசைவுகளுமே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் கொஞ்சம் சத்தமா பார்த்து சொல்லி பார்த்தாலும் எந்த விதமான அசைவும் இல்லை. டாக்டர் தள்ளுனா முடிஞ்சு போச்சுங்க. தொட்டு பார்த்தா என்ன 35 வயசுல டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக், ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து பேஷண்ட் பொழைச்சுக்கிட்டாரு, ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்த டாக்டர் ஒரு தடவை பேப்பர்ல வந்துச்சு. அப்போ எமர்ஜென்சில இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக வேண்டி வெளிநாட்டுல இருந்து பெரிய பணக்காரங்க டாக்டர் அவர் தெரிவிச்சாங்க. அவர் இங்கே சக்கராஜு ஹாலில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்காக வேண்டி இப்ப வெளிநாட்டுல இருந்து வந்தாரு, ஏர்போர்ட்ல இருந்து அப்போ போறது மாதிரி அவர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. ஏர்போர்ட்ல இருந்து அப்போலா போறதுக்கு மேல ஆக்சிடென்ட்ல அவர் செத்து போயிட்டாரு. பாம்பேல ஒருத்தர் சர்க்கரை பண்ணிக்கணும்னு மேல இருந்து கீழே குடிச்சாரு, 30 ரோட்ல ஒருத்தர் போயிட்டு இருந்தா அவர் மேல குடிச்சிட்டாரு, யார் மேல குடிச்சாலும் அவர் செத்து போயிட்டாரு, இவர் எதிர்த்து ஓடி போயிட்டாரு. மாட்டில இருந்து குதிக்கும் போது யதார்த்தமா பார்த்து அந்த பக்கம் ஒருத்தர் போயிருக்கிறாரு அப்பாவி, அவர் மேல விழுந்தவொடனே அவர் போயிட்டாரு, இவர் எந்திரிச்சு ஓடி போயிட்டாரு. மூத்தை பத்தி பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம், யாருக்கு எப்ப வருதுன்னு சொல்ல முடியாது. காலையில் நாம் உயிரோடு எழுந்திருந்தோமே சுற்றுலாச்சல சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நம்ம ரொம்ப பேரு அதை ஒரு சிக்கரோட ஓதுனதே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா மாதனா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வஇலைஹி நுஷூர். எங்களை மரணத்தில் தள்ளியதற்கு பிறகு மௌத்தாக்கியதற்கு பிறகு உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், நாம் மீண்டும் அவன் பக்கம்தான் எழுப்பப்படுவோம். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள், சகோதர சகோதரிகளே, காலையில் ஒவ்வொருவரும் தூக்கத்திலிருந்து விழிப்பது அல்லாஹ்வுடைய அருள் என்று சொன்னார்கள், நியமத் என்று சொன்னார்கள். படுத்த படுக்கையிலிருந்து நீங்கள் நிலைக்கு வருவது இது அல்லாஹ்வுடைய அருள் நியமத், நன்றி செலுத்துங்கள். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு முஃமின் கண் விழித்தவுடன் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அவர் நோயாளியாக இருந்தாலும் சரி, கண் தெரியாதவனாக இருந்தாலும் சரி, காது கேட்காதவனாக இருந்தாலும் சரி, ஏன் வாய் பேச தெரியாதவனாக இருந்தாலும் கூட இந்த துஆவின் அர்த்தத்தை அவர் மனப்பாடம் செய்வதற்கு அல்லாஹ் இந்த எத்தனையோ வழிகளை கொடுத்து விட்டான். எந்த நோயில் இருந்தாலும் சரி அல்ஹம்துலில்லாஹ். ஏன் இந்த எல்லா விஷயங்களுக்கும் மேலாக இந்த பூமியிலே ஒரு நாள் நாம் உயிரோடு வாழ்வதற்கு அல்லாஹ் கொடுத்தது பெரிய நேரம். புரியுதுங்களா? ஒரு நாள் இந்த பூமியிலே நமக்கு கிடைத்திருப்பது, இந்த நாளிலே தௌபா செய்து கொள்ளலாம். லா இலாஹ இல்லல்லாஹ்வை எத்தனையோ முறை சொல்லிக் கொள்ளலாம், உறவுகளை சேர்த்துக் கொள்ளலாம், வசியத்தை எழுதி வைத்துக் கொள்ளலாம், தர்மம் கொடுக்க வேண்டியதை கொடுத்துக் கொள்ளலாம், நமக்கு தவறிவிட்ட நன்மைகளுக்கு பரிகாரம் செய்து கொள்ளலாம், செய்துவிட்ட பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம். இப்படி ஒரு நாளில் நூற்றுக்கணக்கான நன்மைகளை மனிதனால் செய்து கொள்ள முடியும் என்றால் இந்த ஒரு நாள் நமக்கு கிடைக்கப்பட்டிருப்பது கொஞ்சம் நினைத்து பாருங்கள் எவ்வளவு பெரிய அருள் என்பதாக. ரொம்ப பேர் காலையில எந்திரிச்சோடனே சடைந்து கொள்வார்கள், என்னங்க வாழ்க்கை பிரயோஜனம், என்னங்க என்னங்க சடைந்து கொள்வார்கள். தகவல வல பூவத்தை இல்ல அப்படின்னா சடைவதற்கு தேவையில்லை. அதற்கு அவசியம் அல்லாஹ் மூமினுக்கு வைக்கவில்லை. அன்றைய பொழுது அவனுக்கு கிடைத்திருப்பது இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். ஈமான் இஸ்லாமை போன்று அவனுக்கு உலகத்திலே ஒரு நாள் கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு அருள். இந்த நாளில் சென்றுவிட்ட வாழ்க்கைக்காக குறைந்தபட்சம் தௌபா செய்தாலே அவன் வெற்றியாளனாக ஆகிவிடுவான். யாரெல்லாம் நான் செய்த பாவங்களுக்கு கண்ணால் செவியால் உள்ளத்தால் கையால் கரத்தால் காலால் என்று தனது அத்தனை யாரெல்லாம் நான் அறிந்த அறியாத வெளிப்படையாக மறைவாக ரகசியமாக பகிரங்கமாக வேண்டுமென்று அல்லது அறியாமல் என்று நான் செய்த எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னித்து விடு அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி பிறகு அந்த பாவங்களை குறித்து அல்லாஹ்விடத்திலே விசாரணை இருக்காது. மன்னிக்கப்பட்டவனாக ஆகிவிடுவான். பாவத்திலிருந்து தௌபா செய்தவர் அவரிடத்தில் பாவமே இல்லாதவரை போன்று இருப்பார். இப்ப நாம் எந்த விஷயத்தை இங்கே இப்போது அறிந்து கொள்ள அல்லது படித்துக் கொள்ள இருக்கிறோம் என்றால், இப்படி ஒவ்வொரு நாளும் அடுத்த நாளுடைய கியாரண்டி அந்த உறுதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சொல்றது புரியுதா புரியல? ஒவ்வொரு நாளும் அடுத்த நாளுக்குரிய உறுதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எப்படின்னு சொன்னா, நீங்க என்றைக்காவது ஒரு வெளிநாட்டில் போய் மாட்டிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அப்ப தெரிஞ்சிருக்கும், விசா ரினியூவல் பண்ண போகும்போது விசா ரினியூவல் பண்ணுவானா அல்லது இதோட ஜாப் கொடுத்து ஊருக்கு இருக்குவானா? எப்படி இந்த வெளிநாட்டுக்கு போறாங்களே, எவ்வளவு பெரிய வேலை செஞ்சாலும் சரி, வெளிநாட்டுல அந்நியர்னா அந்நியர் தான், புரியுதா? இதுவரைக்கும் நீங்க பெரிய மேனேஜரா இருக்கலாம், கம்பெனி உங்களுக்கு எக்ஸிட் சீல் குத்திருச்சுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நாளைக்கு அப்படியே மௌத்தா போய் மையத்தா இருக்கிற மாதிரி நினைச்சுப்பார். மையத்தா போய் மௌத்தா போய் மையத்தா இருக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம தூணா அப்படியே மையத்தா போய் மௌத்தா போயிட்டோம், அவ்வளவுதான். காலையில நம்மள எல்லாரும் வந்து எழுப்பும் பொழுது, மனைவியோ பிள்ளைகளோ அண்ணனோ தம்பியோ வந்து எழுப்பும் பொழுது நம்ம ஜனாதா தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு இமேஜ் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திப்பாரு. திடீர்னு சண்டே ஆகி போச்சு பக்கத்து நாட்டோட, இந்த ராத்திரில பாம்பு போட போறா அண்ணுண்ட போட போறா எல்லாம் மூத்தா போறதுதான் அப்படின்னு ஒரு நிலைமை எழுந்துச்சு பாரு. அதெல்லாம் எதுக்கு தூரம், மனக்குள் மோந்து கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தாரா இல்லையா? அவரு கதவு அனல்பா முத்தாத கதவு படத்துல வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, நம்ம மூஞ்சில எப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரி இந்த மயன் பேசுறியா மலக்குள் மோத்து நம்மளை வந்து பார்த்துட்டு போகாத நாளே கிடையாது. மிஸ் பண்ண முடியுமா? எப்படி கரெக்டா அந்த குறிச்ச டேட்டா வச்சுக்கிட்டு இவர் தானா ராஜா பையா, ஓகே உங்க டேட்டா சரி அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. தெரியும் கொஞ்சம் நேரம் அப்படியே மையத்தார நினைத்துக் கொண்டு அப்படியே காலையில நம்ம எந்திரிக்க மாட்டோம் அவ்வளவுதான், நம்ம ஜனாதாவதான் நாலு பேர் தூக்கிட்டு போவாங்க, நம்மளை கழுவுவாங்க வந்து நம்மளுடைய துணியெல்லாம் கழுவிட்டு நமக்கு கமல் போடுவாங்க, அப்படியே இமேஜ கொண்டு வந்து பாடு. உங்களுக்கு அப்படி ஒரு இமேஜ் கற்பனையை கொண்டு வர முடியலனாலும் நீங்க அப்படி முடியலன்னு சொன்னாங்க, மறு கட்டாயமா கொண்டு வர பாருங்க, ஏன்னா அப்படி ஒரு நாள் கண்டிப்பா எனக்கும் உங்களுக்கும் வந்துதான், அதுல டவுட்டே கிடையாது. இருக்கா எத்தனை பேரை குடிப்பாட்டி கழுவி கபன் போட்டு தூக்கிட்டு போறத பாத்துருக்கிறோம், ஏன் நம்மளும் கொண்டு போவோம், நம்மளும் கூட்டிட்டு போக மாட்டாங்க அப்படி என்ன, அவங்க எல்லாம் போதா போயிருவாங்க நம்ம எல்லாம் போதா போக மாட்டோம், ஏதாவது சிக்கா இருக்கு நமக்கு. இப்ப நாம் என்ன இங்கே பார்க்க போகிறோம் என்றால், உலகம் தற்காலிகமானது, மறுமை நிரந்தரமானது. நாமும் இந்த உலகத்தில் எப்படி ஒரு நாள் பிறந்தோமோ அப்படி ஒரு நாள் இறக்க போறோம் என்பது உறுதி. அப்படி என்றால் நிரந்தரமாக நாம் தங்கக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கைக்கு என்ன நாம் சேகரித்து வைத்திருக்கிறோம், இது ஒரு கேள்வி. புரியுதா புரியல? உலகம் தற்காலிகமானது, மறுமை இறுதியானது, நாமும் மரணிக்கக்கூடியவர் என்றால் அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு நாம் என்ன தயாரித்து வைத்திருக்கிறோம், இது ஒரு. இரண்டாவது கேள்வி என்ன என்றால், நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம், எவ்வளவு காலம் பொதுவாக வாழ்கிறார்கள், 60-70 வரை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று எனது உம்மத்துடைய வயது 60-70 வரை நாம் இந்த உலகத்தில் பெரும்பாலும் வாழ்கிறோம். நிறைய பேர் முன்னாடியே கூட போகிறாங்க, கொஞ்சம் பேர் எக்ஸ்ட்ராவும் வாழ்றாங்க. இப்ப கேள்வி என்ன, அப்ப 60 வருஷமோ 70 வருஷமோ 100 வருஷமே ஒருத்தர் வாழ்றாங்க வைத்துக் கொள்ளுங்களேன், நம்ம ரியாந்தது 100 வருஷம் வாழ்றாங்க வச்சுக்கங்க, இன்ஷா அல்லாஹ் அது 100 வருஷம் வாழ்ந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்வார், மௌத்திருக்கா இல்லையா, வீட்டுல போய் சொல்லிப்பாரு, அம்மா நான் மௌத்தா போயிட்டா நீ இதை செஞ்சிரு, அவ்வளவுதான் அம்மா ஒரே குத்து குத்துவாங்க, என்னடா நீ எவ்வளவு பெரிய வார்த்தரா சொல்லிட்டேன்னு சொல்லி மௌத்தா போயிருவேன் சொன்னா தப்பா. இன்று மக்கள் அப்படித்தான் விளங்கி வைத்திருக்கிறார், அது மௌத் என்ற வார்த்தைய அது என்னமோ வந்து நபுசுக்குரிய வார்த்தைன்னு சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் 2 நாள் தூங்கக்கூடாது உங்களுடைய மரண வசியத்தை எழுதி வைக்காமல். யாருக்கு நான் எவ்வளவு கொடுக்கணும் அத முதல்ல எழுதணும், யாருக்கு எவ்வளவு வாங்குறது பின்னாடி எழுதணும். இப்படி 2 நாள் உங்களுக்கு கழியக்கூடாது உங்களுடைய மரண வசியத்தை நீங்கள் எழுதி வைக்காமல் அப்படின்னு சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய தினைக்கு மௌத்தை நினைத்துக் கொண்டிருக்க சொல்லியிருக்கிறார்கள். சரி, இப்ப என்ன கேள்வி, 100 வருஷமே வாழ்ந்தார், 120 வருஷமே வாழ்ந்தார், அதுக்கப்புறம் என்ன மௌத், சரியா ஃபீல் பண்றீங்களா இல்லையா மௌத். இப்ப நம்ம வந்து ஒரு நாள் நம்ம அத்தா அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சுங்க, கல்யாணம் ஆச்சு இவங்களுக்கு புள்ள பிறக்கணும் எல்லாரும் பார்த்துருக்காங்க, பிள்ளையா நம்மளும் பிறந்தோமா இல்லையா, பிறந்தோமா இல்லையா, இன்னும் கொஞ்சம் போங்க, அல்லாஹ்வுத்தர ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவருடைய பிச்சரங்களை எல்லாம் படைக்க போறேன்னு சொல்லி விதியில எழுதி அவர்களை எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி காட்டினப்ப அப்ப நாமும் அங்கே இருந்தோமா இல்லையா? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் பொழுது அல்லாஹ்வுத்தர இந்த மாதிரி ஒரு ஆண்டுல இத்தனை 1000 வருஷத்துக்கு பின்னாடி உமர் ஷரீப் வருவாரு, ரப்பானி வருவாரு, காலித் வருவாரு, ராஜா வருவாரு, யூசுப் வருவாரு, அவர் கவர் வருவாரு, அகமது வருவாரு, இந்த பக்கம் ஷாக்கீர் வருவாரு, ரியாஸ் வருவாரு, அபு சஃபீலா வருவாரு, பரீத் வருவாரு, அர்ஜுன் வருவாரு, சிக்கந்தர் பாய் வருவாரு, நௌஷாத் பாய் வருவாரு அப்படின்னு அல்லாஹ் ஒரு தேதியை எழுதி வச்சிருந்தானா இல்லையா? பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் பாடல் நடத்துறேன்னு சொல்லிட்டு பயன் பண்ணேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருந்தாரா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத்தனை ஆயிரம் வருஷமும் ஓடி 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 நம்ம கூட பிறந்தோம். How great! அது மனுஷனத்தால படைச்சபடிய இந்த மாதிரி இத்தனை லட்சம் வருஷத்துக்கு பிறகு, எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு இவர் பிறப்பாரு எல்லாம் முடிவு செஞ்ச நாளும் வந்து இவரும் பிறந்துட்டாரு, இவருக்கும் வயசு ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா. அப்ப அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம இப்ப இருக்கிறதுல இருந்து நம்ம மோசத்தால முடிவு செஞ்ச தேதி எவ்வளவு? அந்த அப்பளவு ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷமே ஓடி நம்ம பிறந்த தேதி வந்துருச்சு, நம்மளும் பிறந்துட்டோம், பிறந்து வளர்ந்து விட்டோம். அப்ப இதுல இருந்து நம்ம மோசு வரைக்கும் உள்ள தேதி எவ்வளவு தூரமா இருக்கும்? நம்ம நினைச்சிருக்கிற 70 வயசுல மோத்தா போன நாளைக்கு வச்சு பாருங்க மோத்த. அப்ப கண்டிப்பா 60 வைத்தாலும் ஏன் 100 வச்சுக்கிட்டாலும் கூட அந்த முடிஞ்ச காலத்தை கணக்கு பண்ணி பார்க்கும்போது இதுல இருந்து இது டு கம்பேர். சரியா? சரிங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் போவேன். 100 இருந்தார், அதுக்கு பிறகு இவரை கொண்டு போய் எங்க வைப்பாங்க? பேங்க் லாக்கர்ல வைப்பாங்க. இவர் காசு வேணா வைக்கலாம், இவரை கொண்டு போய் எங்க வைப்பாங்க? கபரு குழியிலே வைப்பார்கள். இப்ப அடுத்த ஒரு ஒப்பு நோக்குதல் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த உலகத்தில் இவர் இருந்ததையும் இனி கபருக்குள்ளார போய் இருக்க போறதையும் எது அதிகம்? உலகத்தில் இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிறதையும் நீங்க கையில வச்சுக்கல, 60, 70, 80 கையில வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து கபருக்குள்ளார போனதுக்கு பிறகு எவ்வளவு காலம் இருக்க போறோம்? அல்லாஹ் அஅலம் பிதாலிக். ஆனா கண்டிப்பா என்னவோ அது இங்க வாழ்ந்ததை விட அதிகம், கண்டிப்பா அது இங்க வாழ்ந்ததை விட அதிகம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம். அல்லாஹ் அஅலம், அல்லாஹ் அஅலம். அப்ப ரெண்டு விஷயத்தை நம்ம இங்க பார்க்கணும். ஒன்று என்ன, நாம் இப்போது வாழுகிற இந்த வாழ்க்கையை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம் அல்லவா? நமக்கு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நேரம் இருந்தது அல்லவா? அத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் போதும் இது ஒரு அற்ப காலம். மா கபில், முன்னால் உள்ளதை கவனித்து அடுத்து பின்னால் நாம் கபிலில் போய் தங்க போகிறோம் அல்லவா, அதை கவனித்து பார்க்கும் போதும் நாம் இப்போது வாழக்கூடிய காலம் அற்பமான சொற்ப காலம். அடுத்து ஆகிரத்தை கற்பனை செய்து பார்க்கும் போது கணக்கே போட முடியாது. சரியா? ஏனென்றால் தமிழுடைய வாழ்க்கையை கண்டிப்பா முடியக்கூடிய வாழ்க்கை தான். எத்தனை ஆயிரம் வருஷங்கள் தமிழிலே ஓடினாலும் சரி, தமிழுடைய வாழ்க்கையை முடியக்கூடிய வாழ்க்கை தான். ஆனால் ஆகிரத்துடைய வாழ்க்கையை முடியக்கூடிய வாழ்க்கை அல்ல. மறுமை வாழ்க்கை தான் நிரந்தர நித்திய ஜீவிய வாழ்க்கை. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த கபர்ல போய் அவ்வளவு காலம் தங்க போறோமே, அந்த கபருக்காக நாம் என்ன சேர்த்து வைத்திருக்கிறோம்? அப்ப நீங்களெல்லாம் கேட்கலாம் சொல்லலாம், நாங்க தொழுகிறோம், நாங்க நோன்பு வைக்கிறோம், நாங்க இன்னும் நிறைய அமல்களை செஞ்சிருக்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு போதாதான்னு சொல்லி இப்ப நீங்க இங்க இருந்து ஒரு டெல்லிக்கு போறீங்க, பெங்களூர் போறீங்க, அங்க போய் ஒரு 10 தங்கணும், எவ்வளவு ஏற்பாடு பண்றீங்க? டிக்கெட் கரெக்டா இருக்குதா? டிரெஸ் போதுமான டிரெஸ் இருக்குதா? எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பயணத்துக்கு போற காசு பத்தாதான் இந்த காலத்துல நிறைய எடுத்து வச்சுக்கிட்டு, இப்ப இந்த காலத்துல அது போக ஏடிஎம் கார்டு வேற வச்சுக்கிட்டு, அப்புறம் போய் கூட போன நான் ஏதாச்சும் போன் பண்ணி சொன்னேன்னா என் பேங்க்ல கொஞ்சம் காசு போட்டு எனக்கு தேவைப்பட்டா அப்படி ஏதாவது முடியுமா? அக்கௌண்ட் போனதுக்கு பிறகு யாருக்காவது போன் பண்ணி சொல்ல முடியுமா? அப்படி ஏதாவது வழி இருக்கிறதா? அப்ப நாம் நம்முடைய அந்த தமிழுடைய வாழ்க்கைக்காக என்ன திட்டமிட்டு சேகரித்து வைத்திருக்கிறோம், நாம் அங்கே சென்றதற்கு பிறகு இங்கிருந்து நமக்கு வந்து கொண்டிருக்கும்படியாக. ஏன் சொன்னா, நம்ம தொழுதது நோம்பு வச்சது எல்லாம் நம்ம மோஜா போனா முடிஞ்சிருங்க, நம்ம மோஜா போனா எல்லாம் முடிந்துவிடும். அதோட நம்முடைய சம்பந்தம் அந்த அமல்களோட முடிஞ்சு போயிடும், அது மௌத்துக்கு பின்னாடி வராது. அவ மௌத்துக்கு பின்னாடி நம்மளோட நம்முடைய அமல்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக திட்டமிட தயாரிப்பு செய்ய சொன்னார்கள், அதற்காக நீங்க ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இதே போதுங்க அப்படின்னு உட்கார்ந்து அவன் சோம்பேறி, அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடியவன். இப்ப சகாபாக்களை பாருங்க, எவ்வளவு அமல்கள் செய்திருந்தார்கள், ஜிஹாது ஹிஜ்ரத்தை விட பெரிய அமலா ஈமான் கருதப்படியாக, ஆனால் அவர்கள் நாம் இப்போது அலட்சியம் செய்வது போன்று அவர்கள் அலட்சியம் செய்யவில்லை. அவர்கள் மௌத்தை பயந்தார்கள், கபரை பயந்தார்கள், ஆகரத்தை பயந்தார்கள், எவ்வளவு அதிகமாக சேர்க்க முடியுமோ சேர்த்துக் கொண்டே இருந்தார்கள். தான் சேர்த்ததையும் தனக்கு பின்னால் தொடர்ந்து வரும்படியாக அவர்கள் விட்டுச் சென்றதையும், கபருடைய வாழ்க்கையை கவனித்தும் ஆகரத்துடைய வாழ்க்கையை கவனித்தும் அதை ஒரு சொற்ப அமலாக கருதினார்கள். உண்மை அப்படித்தான். புரியுத? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், சொற்பத்தை செய்துவிட்டு, எப்படி சொற்பமான அளவை செய்துவிட்டு அதை பெரிதாக நாமே நமக்கு வாய்ப்போட்டு வைத்திருக்கிறோம். அப்ப இந்த அலட்சியமானது நம்ம என்ன செய்துவிட்டது என்றால், பாவத்தின் பக்கம் தள்ளிவிட்டது, நன்மைகளில் நம்மை பின்தங்க வைத்துவிட்டது, சின்ன அமல்களை கொண்டு நம்மை திருப்தி அடைய வைத்தது, அமல்களின் மீது உள்ள ஆர்வத்தை பெரிய பெரிய அமல்களை தேடி செய்வதை நமக்கு தேடி செய்வதை விட்டு நம்மை தடுத்து விட்டது. என்ன இந்த ஒரு எண்ணம், என்ன நம்ம பெரிய செஞ்சிட்டோம் அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்கு அலட்சியத்தை ஏற்படுத்தி விட்டது. சஹாபாக்கள் அப்படி அல்ல, அல்லாஹ் நான் இதை செய்யறேன் என்ன மன்னிச்சது, யாருன்னா நான் இதை செய்யறேன் இதுக்காக என்ன மன்னித்து விடு என்று ஒவ்வொரு சின்ன அமலையும் தேடி தேடி சென்றார் செய்தார்கள். எல்லாம் ஒவ்வொரு பாவத்தையும் அவர்கள் பயந்தார்கள், இதன் காரணமாக நான் நரகத்திற்கு சென்று விடுவேனா என்று. அப்ப நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், சகோதரர்களே நம்ம இந்த அமல் இருப்பாருங்க, இவ்வளவு நம்ம இங்க தொழிலாலும் சரி நோம்பு வச்சாலும் சரி, இந்த அமல்கள் எல்லாம் நமக்கு மறுமையில் அல்லது மன்னரை வாழ்க்கைக்கு போதும் என்று அலட்சியமாக நாம் இருந்துவிடக் கூடாது. எப்படி உலகத்திலே நிறைய செல்வத்தோடு பெரிய பணக்காரராக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களா இல்லையா, ஆனால் இந்த வாழ்க்கையோ நிலையற்றது, இதிலிருந்து நாம் இதை விட்டு நாம் சென்று விடுவோம். அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையிலேயே எல்லாரும் அதிகமாக எனக்கு இருக்கிறோம் அல்லது எல்லாருக்கும் இருப்பதை போன்று நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம், நிரந்தரமான முடிவற்ற மறுமை வாழ்க்கையிலும் நீண்ட கபருடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படி இருப்பதற்கு ஆசைப்பட வேண்டும், எப்படி இருப்பதற்கு சொல்லுங்க. எல்லாரும் அதிகமான அமல் என்ற இருக்கணும், அல்லது பெரிய பெரிய நல்லவர்கள் முன்னால் சென்றார்களே பெரிய பெரிய அவர்களோடு அவர்களை போன்று என்னிடத்தில் அமல் இருக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருப்பது அவசியமா நல்லதா அல்லது இல்லையா, அதை முதல்ல முடிவு செய்ய, அதுக்கப்புறமா அடுத்தது மெயின் விஷயத்தை சொல்றதா இல்லையா பேச்சு தேவையா இல்லையா, அதை முதல்ல உணரணுமா இல்லையா, அவசியம் தானே, மாற்றுக்கிறது கிடையாது. அப்ப பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேல அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு உள்ள இரக்கத்தை பாருங்கள், கருணையை பாருங்கள், இந்த தீன் எவ்வளவு பெரிய ரஹ்மத்து பாருங்க. நீங்க 60 வருஷத்துல வாழ்ந்தா என்ன, ஏன் 20 வருஷத்திலே மோந்தா போனா என்ன, 30 வருஷத்திலே மோந்தா போனா என்ன, 40 வருஷத்திலே மோந்தா போனா என்ன, முஸ்லிமை பத்தி அது ஒரு கவலையே கிடையாது. ஏன் சொன்னா அவனுக்கு சில அமல்களை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அந்த அமல்களையும் இவன் சேர்த்து செய்துவிட்டு அதற்கான ஏற்பாடு செய்துவிட்டு அவன் மூத்தா போயிட்டா கபருல போய் இவன் 1000 வருஷம் இருப்பான் பாருங்க. கபரில் போய் 1000 வருஷம் தங்குவார் பாருங்க, பூங்கால தெரியும், 1000 வருஷம் அமல் செஞ்ச நம்பி சுப்ஹானல்லாஹ். புரியல, கொஞ்சம் புரிய வருதா? எப்படி இங்க 40 வருஷத்துல போயிட்டாரு, ஆனா என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டு போனாரு. இப்ப நீங்க போய் வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணும் போது காசெல்லாம் விரயம் பண்ணாம அங்கிருந்து அத்தாங்க அனுப்பி அங்க ஒரு வீட்டை வாங்குங்க, இங்க ஒரு கடையை வாங்குங்க அப்படின்னு சொல்லி காசெல்லாம் சேஃப்டி பண்ணிட்டீங்க. அப்ப வெளிநாட்டுல இருந்து வந்தவுடனே இங்க வேலை கிடைக்காதீங்க சரி, பிசினஸ் பண்ணாதீங்க சரி, பரவாயில்ல வாடகை வந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நடக்குதா இல்லையா? இப்ப பாருங்க, இவர் கபருக்கு போயிட்டாரு, ஆனா இவர் வாழ்ந்தது குறைவுதான், கொஞ்சம் அமல் செஞ்சாரு. ஆனா கபருக்கு போனாலும் தன்னோட அமல்கள் வர்ற மாதிரியான ஒரு ஏற்பாடை செஞ்சுட்டு போயிட்டாரு. இப்ப சொல்லுங்க பாக்கலாம், எந்த ஏற்பாடு ரொம்ப முக்கியம்? இந்த உலகத்துல வேலை இல்லாமல் போனால், தொழில் இல்லாமல் போனால், வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்துட்டா அல்லது கம்பெனியிலிருந்து திரும்பி அனுப்பிட்டா, நமக்கு தேவையே என்று சேகரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த சேகரிப்பு, இந்த திட்டம் வேளாண்மதா? அல்லது கபருக்கு போய்விட்டாலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எனக்கு தொடர்ந்து நன்மைகள் வந்து சேரும்படியாக நன்மைகளுக்குண்டான திட்டத்தை ஏற்பாடு செய்துவிட்டு செல்வது மேலா? இது மேலே, இது மேல் நன்மைகளுக்கான திட்டத்தை ஏற்பாடு செய்துவிட்டு செல்வது மேல். அப்ப அந்த திட்டத்துக்கு நம்ம தயாராகுமா சொல்லுங்க. தயாராகும்னு சொன்னா அடுத்த அதிகம் சொல்லுவேன். அந்த திட்டம் தேவை, நான் கண்டிப்பா அதுக்குண்டான திட்டத்தை இன்னைக்கே நான் முடிவு செஞ்சிட போறேன். இப்ப பாருங்க, 3 ஹதீஸை இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதுல 2 ஹதீஸ் ஒரே மாதிரி கொஞ்சம் நெருக்கமா வரும், 3வது ஹதீஸ்ல கொஞ்சம் விளக்கம் கூட வரும். இந்த 3 ஹதீஸும் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு மூமினுக்கு உனது மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக தொடர்ச்சியாக முடிவில்லாமல் துண்டிக்கப்பட்டு விடாமல், நீ செத்ததோடு துண்டிக்கப்பட்டு விடாமல், உனக்கு நன்மைகள் தொடர்ந்து வரும்படியாக ஒரு திட்டத்தை ஏற்பாடு செய்துவிட்டு மரணிப்பாயாக மூவினே. மரணியாக மரணித்து விடாது. மரணி என்றால் யார்? யாருக்கு குழந்தை இல்லையோ அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்து விட வேண்டாம். அவர்களுடைய பெயர் சொல்வதற்கு துன்யாவிலே பூமியிலே வாரிசு இல்லை. அப்படி தொடர்ச்சியான அமல்கள் இல்லாமல், நன்மை இல்லாமல் நீ இறந்து விடாது. அப்ப அந்த அமல் ரொம்ப சொற்பமானது. கபருல நமக்கு இவ்வளவு காலம் இருக்க வேண்டியது இருக்குது, அதுக்கு பிறகு மஹ்ஷர்ல 50,000 வருஷம், அதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போனா சுப்ஹானல்லாஹ். முந்தியவர்கள் எல்லாம், அள்ளி குவித்தவர்கள் எல்லாம் வந்திருப்பார்கள். இவன் பார்த்துக்கிட்டு அங்கேயும் போய்கிட்டு மனிதன் இறந்துவிட்டால் அவனுடைய அமலில் இருந்து, மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய அமலில் இருந்து அவன் துண்டாகி விடுகிறான். அதாவது கனெக்ஷன் அவனுக்கு கட் ஆகி விடுகிறது. மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய அமல்களில் இருந்து அவன் தொடர்பந்தவனாக ஆகிவிடுகிறான். ஆனால் 3 தவிர, 1 இல்லாமின் சததத்தின் ஜாரியத்தின், அவன் ஒரு தர்மம் செய்திருக்கிறான், அந்த தர்மம் தொடர்ச்சியானது, அந்த தர்மம் அழிவில்லாதது, நிலையானது. அப்ப இந்த வார்த்தைக்கு தான் 3வது நம்ம சொல்லக்கூடிய ஹதீஸ்ல விளக்கத்தை இன்ஷால்லா பார்ப்போம். தொடர்ச்சியான தர்மம். இப்ப ஒரு தர்மம், வீட்டுக்கு வெளியில போனீங்க, ஒரு ஏழை வந்த சாப்பாடு கொடுத்தீங்க, ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, அல்லது உறவுகளுக்கு நன்மை செய்தீர்கள், இதெல்லாம் தர்மம். உடனுக்குடனே இதனுடைய நன்மைகள் உங்களது அக்கௌண்டில் எழுதப்பட்டுவிடும். இன்னொரு தர்மம் இருக்கிறது, அதுதான் 3வது ஹதீஸ்ல பார்க்க போறோம். அது எப்படிப்பட்ட தர்மம் என்றால், அந்த தர்மத்தின் விஷயத்தில் நமது செயலேடுகள் மூடப்படுவது கிடையாது. இப்படிப்பட்ட தர்மத்தை யார் விட்டுவிட்டு அடித்து மரணிக்கிறார்களோ அவர்களுடைய அமல்களின் புத்தகம் மூடப்படாது, திறக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். மலக்குகள் நன்மைகளை பதிய வைத்துக் கொண்டே இருப்பார்கள். எத்தனை ஆயிரம் ஆண்டுகள். இரண்டாவது தொடர்ச்சியான தர்மம், அதிலிருந்து ஒரு விசேஷமான ஒன்றை இங்கே குறிப்பிட்டு இரண்டாவது சொன்னார்கள். அது என்ன தெரியுமா? பயன்பெறும்படியான கல்வி. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஒரு முஸ்லிமானவர் ஐமுடையவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதத்தை அடிப்படையாக ஓரளவுக்காவது கற்றறிந்தவராக இருக்க வேண்டும். நபியின் ஹதீஸ்களை ஓரளவுக்காவது கற்றறிந்தவராக இருக்க வேண்டும். அப்போதுதான் அதை பிறருக்கு அவர் சொல்லிக் கொடுத்திருக்க முடியும். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் புரியலாம். நீங்க அந்த உதாரணத்தை வைத்து இப்ப சாப்பிடும் போது குடிக்கும் போது வலது கையால் குடிக்க வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த சுன்னா, ஒழுக்கம். சரியா? இப்ப ஒருத்தர் இடது கையில குடிக்கிறத பாத்தீங்க, சாப்பிடுறத பாத்தீங்க. அப்ப நீங்க அவர்கிட்ட சொன்னீங்க, குடிக்கிறத ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இடது கையில் சாப்பிடுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் சொன்னீங்க. அவர் உடனே திருத்திக்கிட்டார். இப்ப என்ன ஆகும் தெரியுங்களா? இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இங்கதான் தீன்ல தான் 100% உண்மையா நேர்மையா நீதான் கரெக்டா. என்ன, இவர் எப்பெல்லாம் உலகையில சாப்பிட்டு இருப்பாரோ, அந்த சுமத்தை பண்ணிட்டு இருப்பாரோ, அப்பெல்லாம் உங்களுக்கு நன்மை எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும். அதுக்கு பிறகு அவர் ஒருத்தருக்கு சொல்லியிருப்பா இருப்பாங்க. நீங்க சொன்ன அவர் ஒருத்தருக்கு சொன்ன அந்த மூணாவது இரண்டாவது ஆள் அவர்களுக்கு மனநிலையால சாப்பிடும் போதெல்லாம் அந்த நன்மையும் உங்களுக்கு வரும். அவர் ஒருத்தருக்கு சொன்னா இருப்பாருங்க, அந்த நன்மையும் உங்களுக்கு வரும். அப்புறம் இந்த மூணு பேரும் அவங்க வாழ்நாளில் யாருக்கெல்லாம் சொன்னார்களோ, யாரெல்லாம் எப்படி செய்தார்களோ, அந்த நன்மையெல்லாம் இவருக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு நன்மைகள் போய் சேரும். ஏனென்றால் எல்லா நன்மைகளையும் அவர்கள் தானே நமக்கு சொல்லித் தந்தார்கள். அவர்கள் சொல்லித்தராமல் எந்த நன்மையை நாம் பெற்றிருக்க முடியும்? அப்ப நம்ம செய்த அமல்களுடைய நன்மைகள் எல்லாம் யாருக்கு போய் சேர்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அத்தனை சஹாபாக்களுடைய அமல்களும் ரசூலுல்லாஹிடத்தில் போய் சேர்கிறது. சஹாபாக்களின் கரத்தால் எத்தனை லட்சம் மக்கள் முஸ்லீமானார்களோ, அந்த மக்களால் எத்தனை கோடி முஸ்லீம்கள், அந்த கோடி முஸ்லீம்களால் எத்தனை பில்லியன் முஸ்லீம்கள் என்று கிராமத்து நாள் வரை வரக்கூடிய மக்களுடைய நன்மையெல்லாம் யாருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும்? அந்த நன்மைகள் அடுத்து யாருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது? சஹாபாக்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து தாவியங்களுக்கு, அடுத்து தகவல் தாவியங்களுக்கு, அடுத்து இமாம்களுக்கு, மஹதீஸ்களுக்கு, புகஹாக்களுக்கு மார்க்கத்தை போதித்த எல்லோருக்கும் போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த லிஸ்ட்ல நீங்களும் வந்து கொஞ்சம் ஜாயின் ஆயிருக்கீனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முஸ்ஃபியுல்லாஹ், புரியுதா இல்லையா? எப்படி அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல நீங்களும் வந்துருங்க அப்படிங்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அப்ப நாம் கற்றுக்கொண்டாதானே பிறருக்கு போதிக்க முடியும். அதுக்குதான் இந்த மாதிரி சபையில நம்ம கண்டிப்பா வரணும். இப்ப தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு சொல்லப்படலாம், நாளை வரும்போது தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், அல்லது தெரிந்த ஒரு விஷயத்தை வாழ்க்கையிலே நீங்கள் பழக்கத்திற்கு அதை செயல்முறைக்கு கொண்டு வரலாம். எதுவரை இது போன்ற வகுப்புகளிலே கல்விகளிலே நாம் கலந்து கொள்ளவில்லையோ, தொடர்ச்சியாக கலந்து கொள்ள மாட்டோமோ, அதுவரை பழக்கத்தில் எதுவும் வராது. அப்ப சதகா ஜாரியா, அடுத்து என்ன, நமக்கு தெரிந்ததை பிறருக்கு சொல்லிக் கொடுத்து அவருக்கு கற்பித்து விட்டு செல்வது. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சதகா ஜாரியா என்பதை இங்கே நமக்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறார்கள். இவருக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தை, சரியா, நாம் நமது குழந்தைகளை சாலிஹாக நமக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக விட்டுச் செல்ல வேண்டும். அப்ப இந்த கடைசி வார்த்தையிலே நாம் ஒன்றை புரிய வேண்டும், குழந்தைகளை நேசிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். குழந்தைகளை நேசிக்க வேண்டும், அதாவது குழந்தை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். அதுவும் சாலிஹான குழந்தை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த வளர் என்ற வார்த்தை அது ஒரு சொல்லால் ஒருமையாக இருந்தாலும் கருத்தால் அது பன்மையான வார்த்தை. அதிகமான குழந்தைகள் வேண்டும், அதிகமாக எனக்கு துஆ செய்யக்கூடியவர்கள் வேண்டும். இது இரண்டாவது விஷயமா? மூணாவது விஷயம், அப்ப அதிகமான குழந்தை வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக திருமணம் முடிக்க வேண்டும். ஏன்னா ஒரு கல்யாணத்தில் நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாரோ எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும் இந்த காலத்தில்? ரெண்டு மூணு, அதிகபட்சமா நாலு. அதோட டோர் க்ளோஸ்ட். அப்ப கண்டிப்பா ரெண்டு மூன்று நான்கு இருந்துச்சா, கண்டிப்பா ஒரு ஆளுக்கு நாலு பேர் வச்சா கூட குறைஞ்சபட்சம் நன்றாங்க 16. எல்லாரும் 16 குழந்தைங்க. அந்த 16 குழந்தையிலிருந்து ஒவ்வொரு குழந்தைக்கு நாலு பேர் வச்சீங்கன்னா 16 பேருக்கு 4 40 40 4 24 64 பேரை உங்களுக்கு வச்சு, அந்த 64க்கு ஒரு ஆளுக்கு நாலும் குழந்தை வச்சா கூட 4 64 24 24 அழகான குழந்தைகளை அவர்கள் உனக்கு துஆ செய்யும்படி அவர்களை வளர்த்து விடு. பின்னால் தொடர்ந்து வரக்கூடியவற்றிலே சிறந்தது மூன்று, அவனுக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தை. இரண்டாவது, தொடர்ந்து வரக்கூடிய தர்மம் அதனுடைய கூலி அவனுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கிறது. மூன்றாவது, இவர் ஒரு கல்வியை விட்டு செல்கிறார், அந்த கல்வியினால் பின்னால் உள்ளவர்கள் அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தருக்கு கூப்பிட்டு அவருக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தீங்க, இப்படி தொழுகணுங்கன்னு சொல்லிக் கொடுத்தீங்க. இங்க நிறைய பேர் புதுசா வரும்பொழுது நான் சில பேரை இவருக்கு ஒரு செய்ய கத்துக் கொடுங்க, இவருக்கு வந்து எப்படி இஸ்திஞ்சா செய்யறது கத்துக் கொடுங்கன்னு சொல்லுவேன். அப்ப கூட சில பேர் நினைக்கிறாங்க, இந்த மோனிஷாவும் மனுஷனிஷாவுக்கு என்னங்க வேலை இல்லையா, சும்மா சும்மா என்னையே ஒரு செய்ய கத்துக் கொடுக்குறாரு, ஏன்னா இஸ்லாம் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க இல்லையா அப்படின்னு நினைப்போம். ஆனா சில பேர் பல பேருக்கு தெரியாது இவரு கத்துக் கொடுக்க வேண்டியதான, எதுக்கு நம்மள சொல்ற அப்படின்னு நினைக்கலாம். நீங்க ஒருத்தருக்கு ஒரு செய்ய கத்துக் கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன ஆரம்பிச்சு தெரியுமா? ஒரு புது முஸ்லிமுக்கு நீங்க உழு செய்ய கத்து கொடுத்தா என்ன நடந்து தெரியுமா? அவர் அந்த உழுவை செஞ்சு தொழுகை இருப்பாங்க, உடனே அந்த தொழுகையிலே உங்களுக்கு பங்கெடுச்சு. ஒன்றா, ரெண்டாவது, கிராமத்தினர் வரைக்கும் அவர் உலகத்துல உயிராகிற வரைக்கும் அவர் உழு செஞ்சு தொழுகும் போதெல்லாம் உங்களுடைய சிஸ்டர்ல started on the subhanallah appa indha rendu hadith therinjikondava ipo moonravathu hadith konja virivaga sallallahu alaihi wasallam solraga adha konja paapom indha hadith abu hurairah radhiyallahu anhu arivikkindargal imam ibn majah rahmatullahi alaihi padivu seigiraargal பாருங்க ஹதீஸ் கலையோட ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்காக வேண்டி உழைச்ச இமாம்களை பாருங்க அவங்களுடைய பேரை சொல்லும் போதெல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டுன்னு துஆ செய்யும். அவங்களுக்கு தெரியுமா யாருக்காரு நமக்கு மாமா தான் வச்சாரா அத்தாவுக்கு சொந்தமா அம்மாவுக்கு சொந்தமா எந்த உலகத்துல வாழ்ந்த எந்த ஊர்ல வாழ்ந்தாங்கன்னு கூட தெரியாத ஒரு பேருக்கு. ஆனா இன்னைக்கு அவங்க இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லுவோம். அபு ஹுரைரா சொல்லும் போது அது எல்லாரும் அன்பு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக அவங்க இழிப்புக்காக வேண்டி உழைத்தார்கள். தீனை பேரிடத்திலே சேர்ப்பிப்பதற்காக வேண்டி சொன்ன செய்தார் வாழ்ந்தார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் உழைத்தார்கள். இன்றைக்கு நம்ம இங்கே உட்கார்ந்து எத்தனை வருஷத்துக்கு பிறகு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு பிறகு உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு துவா செய்யும். இப்ப பாருங்க இந்த ஹதீஸ கொஞ்சம் நல்ல கவனமா கேளுங்க. ان مما يلحق المؤمن من عمله وحسناته بعد موته علما علمه ونشره والمؤمن அவன் இறந்ததற்கு பிறகு அவருடைய அமல்களிலிருந்தும் அவருடைய நன்மைகளிலிருந்தும் அவருக்கு சேரக்கூடியவை கரெக்டா கவுண்ட் செய்து கொள்ளுங்கள். علما علمه علم அதை அவர் பிறருக்கு கற்றுக் கொடுத்தார். ونشره கற்றுக் கொடுக்கிறது யாருமே கிடைக்கல எழுதி வைத்து அதை பரப்பினார். நேரடியா கிடைத்தால் கற்றுக் கொடுத்தார் அப்படி கிடைக்கல அல்லது அத்தனை விஷயங்களையும் அவரால் படித்துக் கொடுக்க முடியல தனக்கு தெரிந்த அழிவுகளை எல்லாம் பதிவு செய்தார். அதை கொண்டு பின்னால் வரக்கூடிய மக்கள் பயன்பெறும் காலம் எல்லாம் அவர்கிட்ட போய் பார்க்கணும் அவர்கிட்ட ஹதீஸ் படிக்கணும் சேர்ந்து படிக்கலாம் செய்துவிட்டார்கள். நாம் அதை படிக்கிறோம் மனப்பாடம் செய்கிறோம் உணர்கிறோம் அதன்படி செயல்படுகிறோம் அதை பிறருக்கு எடுத்துச் சொல்கிறோம். நன்மை போய் சேர்ந்தா இல்லையா நாம் புகாரிக்கு முதல்ல அப்ப இன்மை கற்றுக் கொடுத்தார் இன்மை எழுதினார் என்றால் அப்ப முதல்ல இவர் கற்றுக்கொள்ளணும் சரியா. ஒன்று இரண்டாவது தான் விட்டு சென்ற சாலிஹான குழந்தை சரியா. அடுத்து என்ன செய்ய ஒரு 200 ரூபாய்க்கு அல்லது ஒரு 100 ரூபாய்க்கு 100 ரூபா இந்த காலத்தில் உங்களால எடுக்கிறது அது ஒரு சிரமமான காரியமா சொல்லுங்க. 100 ரூபாய் எடுக்கிறது ஒரு சிரமமான காரியமா? இந்த 100 ரூபாய்க்கு குரான் கிடைக்குதா இல்லையா? அது தர்மாவோ அரபிலேயே உள்ள குரானோ கிடைக்குது. அந்த ஒரு குரானை வாங்கி ஒரு மஸ்ஜிதுல வச்சுங்க அல்லது ஒரு மதரசால வச்சுங்க அல்லது ஒரு முஸ்லீமுடைய வீட்டில் போய் அந்த குரானை கொடுத்தீங்க அல்லது ஒரு முஸ்லீமுக்கு அன்பளிப்பு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த குரானை வைத்து ஓதும் காலம் எல்லாம் நீங்க குரானை கொடுத்த ஒரு பொத்தா போனாலும் சரி நன்மை வந்து கொண்டே இருக்கும். இதான் திட்டமிடுதல். நமக்கு யோசனை வருது, முஸ்ஹஃபன் வர்ரதஹு. அப்ப இந்த முஸ்ஹஃப் என்பதில் குர்ஆனுடைய கல்வி அடங்கிய எல்லா இலமுடைய நூல்களும் வரும். ஒரு ஹதீஸ் நூலை வாங்கி கொடுத்தீங்க, மார்க்க சட்ட நூல்களை வாங்கி அர்ப்பணிப்பு செய்தீர்கள், செய்ய முடியுமா முடியாதா? எல்லாராலையும் முடியல. அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி
கொடுத்திருக்கிறார்கள்.
அல்லது ஒரு மஸ்ஜிதை கட்டி வைத்து சென்றார். அப்ப அடுத்து ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லியிருக்கிறார்கள், எல்லாராலையும் மஸ்ஜித் கட்ட முடியாது. அத்தனை லட்சம் ரூபாயை சேகரித்து சொன்னார்கள், ஒரு புறா முட்டக்கூடக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு பள்ளிவாசலை கட்டினால் கூட உங்களுக்கு சொர்க்கத்தில் வீடு என்று சொன்னார்கள். அளவுக்கு எங்கும் பள்ளிவாசலை கட்டுறது ஒரு கால் என்ன அறிந்தும், அதற்கு ஒரு மஸ்ஜிதை எழுப்புவதில் அந்த அளவிற்கு உண்டான இடத்திற்கு நீங்க உதவி செய்தாலும் சரி, முழு மஸ்ஜிதை கட்டியதற்குரிய நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய கதாலாவை பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பாருங்கள். நாம் கொடுத்ததோ அந்த மஸ்ஜிதில் இருந்து ஒரு கால் ஸ்கொயர் ஃபீட் அல்லது அதை விட குறைவாக அந்த அளவுக்கு தான் பயன்படப் போகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் அந்த விசாலத்தை பாருங்கள், முழு மஸ்ஜிதை கட்டுவதற்கு உள்ள நன்மையை அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிறார். அது வெறும் 50 ரூபாய் போட்டு நீங்க அதுக்கு ஹெல்ப் செய்தாலும் சரி, ஒரு மஸ்ஜித் மஸ்ஜித் கட்டுவதாக நீ உங்களால் முடிஞ்ச 10 ரூபாயை போட்டீங்க, ஒருத்தர் 50 ரூபாயை போட்டார், ஒருத்தர் 100 ரூபாய் போட்டார், ஒருத்தர் 1000 ரூபாய் போட்டார். கண்டிப்பா 1000 ரூபாய் போட்டவருக்கு அதிகமான நன்மை இருக்கிறது, ஆனா அது வேற விஷயம். ஆனா இந்த 10 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் போட்டா பாருங்க, அவருக்கும் முழு மஸ்ஜிதுக்குரிய நன்மையை அல்லாஹ் கொடுப்பார். இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லது ஒரு போர் கட்டினார், யாரெல்லாம் ஏழைகளும் வந்து தங்கிக்கலாம், அல்லது யாரெல்லாம் இந்த பக்கமா போறாங்களோ அவங்க வந்து தங்கிக்கலாம், யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்கெல்லாம் தங்கிக்கலாம் என்று வழிபோக்கர்களுக்காக பயணிகளுக்காக ஒரு இல்லத்தை கட்டி வைத்தார். அவர் நகரம் அல்லது ஒரு ஆறை ஓட வைத்தார். இந்த காலத்தில் ஆறு போன்றதுதான் பெரிய காரியமா, அதற்கும் விளக்கம் இருக்கிறது. இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு வெளியில ஒரு தண்ணி சட்டி வைக்கிறீங்க, ஒரு வாட்டர் டேங்க், அதுல தண்ணியை நீங்க நிரப்பி கொண்டே இருக்கிறீர்கள். வளம் போறவங்க எல்லாம் பூச்சிக்கிட்டே இருக்கலாம். நீங்க மோட்டார் போகும்போது வசியத்தை எழுதிருக்கீங்க, என் வீட்டு வாசல்ல வளம் போறவங்க குடிக்கிறதுக்காக வேண்டி தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லி. இப்ப ஒரு ஊருக்கு போறீங்க, அந்த ஊர்ல ஏழைகள் தான் ரொம்ப தூரத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க. அந்த மக்களுக்கு இலகுவாக நீங்க தண்ணி கிடைக்கிறதுக்காக வேண்டி அவங்க ஊரிலேயே கொஞ்சம் செலவு பண்ணி ஒரு கிணறு தோண்டி கொடுத்தீங்க, அதை ஒரு பைப் போட்டு கொடுத்தீங்க. இந்த நன்மை எல்லாம் நீங்கள் மரணித்தாலும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம முழுசா ஒரு கிணறு தோண்ட முடியலையா, ஒரு 10 பேர் சேர்ந்தோம், நீங்க 1000 ரூபாய் கொடுங்க, நீங்க 1000 ரூபாய் கொடுங்க, நீங்க 1000 ரூபாய் கொடுங்க, 10000 ரூபாய் சேர்ந்துச்சு, 10 பேர் 10000 ரூபாய்க்கு ஒரு பைப்பு. இந்த நன்மை எல்லாருக்கும் சமமா போய் சேர்ந்தேன். அடுத்து கடைசியா இதெல்லாம் குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லது தான் சுகமாக இருக்கும் போது தன் செல்வத்திலிருந்து அவன் அல்லாஹ்வின் பாதையிலே வக்ஃபு செய்து விட்டான், அதனுடைய நன்மை அவனுக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும். எப்படி உதாரணமா, இன்னொரு 5 நிமிஷம் கை கொடுங்க. அல்லாஹு ஸல்லி அலா நபியினா முஹம்மத். இப்போ ஒரு பொருள், அந்த பொருள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக பயன்படக்கூடியதாக இருக்கிறது, அல்லது மக்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த ரெண்டு வகையில் எந்த வகையைச் சேர்ந்தாலும் சரி, அதை ஒரு முஸ்லீம் செய்துவிட்டு சென்றால் அவனுக்கு கண்டிப்பாக தொடர் நன்மை நிச்சயம். எப்படி உதாரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு மரத்தை நடுகிறான், ஒரு விதையை போட்டா அதுல இருந்து ஒரு மரம் வரப்போகுது. இவனுக்கே ஞாபகம் இருக்காது,
போட்டா போயிட்டான்.
விஸ்வநாதீஸ்வரர் சொன்னார்கள், அந்த போட்ட விதை செடியாக முளைத்து பிறகு மரமாக வளர்ந்து பிறகு கனி தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கனியிலிருந்து வழிபோக்கர்கள் சாப்பிட்டால் அதுவும் இவருக்கு சதகா. மிருகங்களோ அல்லது பறவைகளோ அந்த கனியிலிருந்து சாப்பிட்டால் அதுவும் இவருக்கு சதகா. இவர் ஏதோ மனதிலேயே ஞாபகத்திலே ஒரு மரத்தை நின்று போறாரு, இவர் மறந்திருப்பாரு, ஆனா அல்லாஹ்வுடைய தஸ்தர்ல அது மறக்கப்படவில்லை. ஒரு பறவை சாப்பிட்டாலும் கூட அது சதகாவாக எழுதப்பட்டு விடுகிறது. அப்ப ஒவ்வொருவரும் இந்த சதகா ஜாரியாவுக்காக முயற்சி செய்யலாமா? சாத்தியமா இல்லையா என்றால் கண்டிப்பா சாத்தியமானது. ஆனால் நமக்கு அந்த சிந்தனை இல்லாத காரணத்தால் நாம் இதை அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பான. இரண்டு விஷயங்களை கவனியுங்கள். ஒன்று என்ன? திட்டமிடுவது. ஒன்று திட்டமிடுவது. எனது மூத்துக்கு பின்னாடி தொடர்ச்சியா அவன் எனக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும், அதற்காக நான் என்ன செய்வது? அதற்காக செல்வத்தில் ஒரு பகுதியை ஒதுக்குவது. நீங்கள் சூரா நிசாவுடைய 12வது 13வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், அந்த இறந்து போனவர்களுக்கு சொத்துகள் பங்கிடப்பட, இறந்து போனவர்களுடைய சொத்துக்களை உயிராக உள்ளவர்களுக்கு பங்கிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கும் போது, அங்கே வசியத்துக்கு பின்னால் சொத்துக்களை பங்கிட வேண்டும், வசியத்துக்கு பின்னால் சொத்துக்களை பங்கிட வேண்டும் என்ற வார்த்தையை அந்த 4 சட்டங்களிலும் நீங்கள் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு யாராவது மொத்தா 9 வசியத்துக்கு கொண்ட மொத்தா பறக்கலாம். என்ன வசியத்து? நான் சேர்த்து வைத்த சொத்தில், அதாவது அல்லாஹ் எனக்கு கொடுத்து நான் சேர்த்த சொத்தில். சொத்து யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தது. இப்போ உங்களிடத்தில் 1 லட்சம் ரூபா இருக்கு, பிள்ளைகளை கூப்பிட்டு 1 லட்சம் ரூபா இருக்கு, நீங்க 1/3 அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சிருங்க, பாக்கி நீங்க 2 பகுதியை தன் உறவினர்களுக்காக விட்டு விடுவது, 1 பகுதியை அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்வது. ஏதாவது ஒரு மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதுடைய நன்மைகளுக்காக, ஏதாவது ஒரு மதரசாவில், அல்லது ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில், அது எந்த பள்ளிக்கூடமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கல்வியை போதிக்கக்கூடிய பள்ளிக்கூடமா இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தால் கல்வி எல்லாமே நம்பி தரக்கூடியது. அல்லது ஏழைகளுக்கு இந்த வீட்டில இருந்து வரக்கூடிய வாடகைய உதாரணத்துக்கு எல்லாம் அவங்களுக்கு 3 வீடு கொடுத்துருக்கலாம், 2 வீட காலத்துக்காக இருந்தோம், இந்த 1 வீட்டில இருந்து வரக்கூடிய வாடகையை வச்சு நீங்க வாழ்நாளெல்லாம் நீங்க நன்மையான காரியங்களை ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யாராவது ஒரு ஏழையை படிக்க வைங்க, ஒரு எத்தீமை படிக்க வைங்க, அல்லது இத்தனை ஏழைகளுக்கு மாசம் மாசம் டிரெஸ் வாங்கி கொடுங்க, அல்லது இத்தனை ஏழைகளுடைய வீட்டுக்கு மாசம் மாசம் 1 மூட்டை 2 மூட்டை சாப்பாடு வாங்கி கொடுங்க, அரிசி வாங்கி கொடுங்க. முடியுமா? முடியாதா? நமக்கு அங்கே தேவை என்ற அந்த உணர்வு இருக்குமே ஆனால் இது நமக்கு லேசா இருக்கும். ஆனா இந்த செய்பவர்கள் எத்தனை பேர்? நமது முன்னோர்கள் செய்தார்கள். அப்ப திட்டமிட வேண்டும். இதற்காக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற சொத்திலே அல்லாஹ்வுடைய கிருபையில சம்பாதிக்கிறார்கள், அதிலிருந்து ஒரு பகுதியை நான் அல்லாஹ்வுடைய தீனுக்காக சதக்கா ஜாரியாவாக ஒதுக்க வேண்டும். அது எங்கே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து அதை நமது வாரிசுகளுக்கு கற்பித்து விட்டு போதித்து விட்டு அல்லாஹ் நமக்கு இறப்பதற்குரிய தோப்பிக்கு தருவானாக, அதற்குரிய நாம் ஏற்பாட்டை செய்தாக வேண்டும். ஒன்றா. இரண்டாவது விஷயம் என்ன என்றால், அல்லாஹ் எனக்கு கோடி கோடியா கொடுக்கட்டும், அதுக்கப்புறமா முத்திதா நீங்க சொன்ன மாதிரி நான் யோசிக்கிறேன், நீங்க எதிர்பார்த்துருக்காதீங்க. அது அல்லாஹ்வுடைய கண்டிஷன் போடுறது, நீ கொடுத்தா நான் கொடுப்பேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா முதல்ல கொடுத்ததுல இருந்து கொடு, அப்புறமா நான் உனக்கு பார்க்க செய்றேன். இரண்டாவது விஷயம் என்ன? நாம் நமது செலவுகளை அதிலும் குறிப்பாக தேவையில்லாமல் அனாவசியமாக செய்யப்படுகிற செலவுகளை நாம் சுருக்கினாலே நமது செல்வத்திலிருந்து நமது மரணத்திற்கு பின்னால் தொடர்ந்து வரும்படியான சதக்காவை தேடிக்கொள்ளலாம். புரியுதா? நீங்க 10 சென்ட் வாங்கி வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, என்ன செய்யறது 10 சென்டையும் வச்சு? 5 சென்டம் போதும், முடிவு பண்ணுங்க. 5 சென்டைக்குள்ள காசு மிச்சமா போச்சுன்னா
ஐயாயிரம் ரூபாய்க்கு கட்ட வாங்கணும்னு ஏன் முயற்சி பண்றீங்க? ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கட்ட வாங்க பாருங்க, ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் பாருங்க, ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினாலும் பாருங்க. அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி டிரெஸ் போடலாமா? அது வேற விஷயம். ஆனால் சுருக்க முயற்சி செய்தால் முடியுமா முடியாதா? செலவுகளை திட்டமிட்டு அதற்கு ஒரு வரை எடுத்து அதிலிருந்து மிச்சப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தால் முடியுமா முடியாதா? முடியும், நிச்சயமா. பத்து ரூபாயாவது மிச்சப்படுத்த முடியாது, அப்படி ஆகி போச்சு. அப்ப பத்து ரூபாய் சொல்லிட்டு ஒரு ஒரு மாசத்துக்கு மிச்சம் பண்ணா பன்னெண்டு மாசத்துக்கு நூத்தி இருபது ரூபாய் அஞ்சு வருஷத்துல எவ்வளவு ஆயிடும்? அறுநூறு ரூபாய் செஞ்சு இந்த அறுநூறு ரூபாய்க்கு ஒரு சதவீதம் காலியா பண்ணலாம், ஒரு நாலு புராணம் வாங்கி கொடுக்கலாம். முடியுமா முடியாத பாருங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இரண்டு விஷயங்களை நாம் கவனத்திலே கொண்டால் நம்முடைய மரணத்திற்கு பிறகு அந்த நீண்ட கபருடைய வாழ்க்கையிலும் நமக்கு நன்மைகள் சேர்ந்து நம்ம நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு நன்மைகளோடு இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அமல்கள் நெருக்கப்படும் போது பரமானந்த நன்மையின் தட்டுகள் நடத்தால் அவரோ மகிழ்ச்சியான வாழ்க்கையிலே இருப்பார். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த திட்டம் இந்த ஏற்பாட்டுக்குரிய சிந்தனை வர வேண்டும். அதுவும் குறிப்பாக அல்ஹம்துலில்லா இப்போது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த வாலிப காலத்திலிருந்தே நாம் திட்டம் போட்டால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு முன்னால் பல வயோதிகர்கள் அவர்களுக்கு தவறிவிட்டு அவர்கள் இப்போது கவலைப்படுகிறார்களே, அப்படிப்பட்ட கவலைப்படுகிற சூழ்நிலை நமக்கு ஆகாது. அதுக்கான திட்டம் போடுவோமா? இன்ஷா அல்லாஹ் உங்களுக்குள்ளாக இருக்கட்டும், இஹ்லாஸா இருக்கட்டும், நிச்சயமாக முயற்சி செய்தால். அதுவும் குறிப்பாக கடைசியிலே சொன்ன அந்த இரண்டு முறையிலே ஒரு திட்டமிட்டு நாம் ஒரு அமைப்பு செய்வோமேனால் நம்மிலே ஒவ்வொருத்தருக்கும் இன்ஷா அல்லாஹ் சதகா ஜாரியா இருக்கும். அதனால் தீனுக்கும் நன்மையாக இருக்கும், ஏழை எளியவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கும் நன்மையாக இருக்கும், நமக்கும் நன்மையாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்துருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்வானாக.